கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, சென்ற மாதம் நான் சிங்கப்பூருக்கு நற்செய்தி கூட்டத்திற்காக சென்றிருந்தேன். ஏறக்குறைய ஒரு 4-5 வருஷமாக அங்கிருக்கிறவர்கள் என்னை அழைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அங்கு போக வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்தியாவில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர்களில் எங்களுக்கு கூட்டம் இருக்கிறபடினால், ஒவ்வொரு வருஷத்திலும் இப்படி மேலை நாடுகளுக்கு நாங்கள் வந்து விடுகிறபடினால், சிங்கப்பூர் பகுதிகளுக்கு இப்போ வர முடியாது என்று தான் தட்டி கழித்து கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு குடும்பம் என்னை அந்த ஊருக்கு நீங்கள் வந்தே தீர வேண்டும் என்று அழைக்க அவர்கள் நேரடியாகவே பெங்களூருக்கு வந்திருந்தார்கள். கணவனும் மனைவியுமாய் ஒரு வீட்டார். அவர்கள் சொன்ன அந்த சாட்சி என்னை உடனே அந்த ஊருக்கு புறப்பட்டு செல்லும்படிக்காக அது செய்துவிட்டது. அது என்ன சாட்சி? அவர்கள் 89 வரைக்கும் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்த குடும்பங்கள். அவர்கள் ரெண்டு பேரும் பிராமணர்கள். 89 அந்த வீட்டார் ஆண்டவருக்குள்ளே விசுவாசத்திற்குள்ளே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக செய்திகளை ஒளி நாடாக்கள் வழியாக கேட்கும் போதெல்லாம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக ஒளியாக வந்தார், தீபமாக வந்தார் என்ற செய்தியை அவர்கள் நம்பி ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வந்த அந்த குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்ன தெரியுமா? 92 அந்த சகோதரிக்கு இருதய வியாதி வந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்களாம். அப்போது அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து பரியாசம் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். கடவுள் கடவுள் என்று துள்ளி குதித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தீர்களே, பார்த்தீர்களா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறது? எங்க உங்களுடைய பக்தி? எங்க உங்களுடைய நம்பிக்கை? எல்லாம் உங்களுடைய பக்தி, உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் பொய்யானது. இல்லாவிட்டால் உங்களுக்கு போய் இவ்வளவு பிரச்சனை வருமா என்றெல்லாம் எல்லாரும் அவர்களை சூழ்ந்து அவமானப்படுத்தி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மனம் தளர்ந்து போய்விடவில்லை. அந்த சகோதரி உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போனார்களாம். மருத்துவமனையில மருத்துவர்கள் அவரை பரிசோதிக்கிற அந்த வேலையில அவருக்கு கிட்னி பழுதடைந்து விட்டதாம். ஒரு பக்கம் இதயம் பாதிப்படைந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் கிட்னியும் பழுதடைந்து விட்டது. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவருடைய குடும்பம் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டது. அவருடைய உடல் இந்த ரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கலாம் என்று பார்த்தபோது ரத்தத்தில் ஒரு வியாதி, ரத்தம் தண்ணீரை போல கீழே கொட்டி கொண்டிருந்ததாம். 100,000 ஒருத்தருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வியாதி வருமாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடி மேல அடி, அவமானத்தின் மேல் அவமானம், வியாதியின் மேல் வியாதி, இத்தனை பிரச்சனைகளை ஒருத்தருக்கு வந்தா சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எல்லாம் வந்திருக்கணும். வந்தால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் என்ன சொல்லுவார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் கோவிலுக்கு போனதெல்லாம் போலியானது, இவர்கள் கடவுளை நம்பினதெல்லாம் பொய்யானது, இவர்கள் பைபிள் படிக்க ஆரம்பித்ததெல்லாம் பொய்யானது. அப்படி இருந்திருந்தால் ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்றுதான் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலும் அந்த வீட்டார் மனம் தளர்ந்து போய்விடவில்லை. கடவுள் சில சம்பவங்களை உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிறார், என் தெரியுமா? தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் பொருட்டாக, உங்களை அவமானப்படுத்துறதுக்காக அல்ல, உங்களை கைவிடுவதற்காக அல்ல, இல்ல ஊர்ல இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுவதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் தேவனுடைய சாட்சியாக விளங்குவதற்கு, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கசப்பின் அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில முதலாவது கடவுள் அனுமதிக்கிறார். அவருடைய மகிமை அதுல விளங்கும். அல்லேலூயா! அவருடைய மகிமை அங்கு விளங்கும். யோவான் 9:5 பாருங்க, வழியோரத்தில் ஒரு குருடன் இருக்கிறான். அப்ப சீடர்கள் கேட்டார்கள், இவன் குருடனா பிறந்தது? யார் செய்த பாவம் ஆண்டவரே? இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா, அல்லது இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர்கள் செய்த பாவமா என்று கேட்டதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? இவன் செய்த பாவமும் அல்ல, இவர் முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, கடவுளுடைய மகிமை இவனிடத்துல விளங்கும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவன் கண்களை திறக்கிறார் ஆண்டவர். அப்போது அங்கு கூட இருக்கிறவர்கள் எல்லோரும் கடவுளை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள் வரும்போது, திடீரென்று புயல் வீசும் போது, திடீரென்று குழப்பத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் வரும்போது, திடீரென்று உங்க உடலில சில வியாதிகள் வரும்போது, சோர்ந்து போகாதே. எல்லோராலும் நீங்கள் கைவிடப்படும் போது சோர்ந்து போகாதே. நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்முடைய தேவன் அனுமதிக்கிறார், அதை கவனிக்கிறார். உங்களை முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என் வழியாக. அப்படியாக உங்களை வெளிப்படுத்துங்கள், ஒப்புக்கொடுங்கள். அவருடைய மகிமை உங்கள் வழியாக அவர் வெளிப்படுத்துவார். அதன் வழியாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கும்படிக்காக, ஒரு தீபமாக இருக்கும்படிக்காக, நீங்கள் ஒரு வெளிச்சமாக பிரகாசிக்கும்படிக்காக அந்த தேவன் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். அன்பானவர்களே, இது அந்த சகோதரிக்கு நடந்தது என்ன? அவர் மயக்க நிலைக்கு போயிருக்கிறார், கோமாவில் இருந்து விட்டார். மருத்துவர்கள் சொன்னார்களாம், இவருக்கு ஒரு நாளும் நாம் மருத்துவ உதவி செய்ய முடியாது, இவர் எப்போ கண்ணு திறந்து பார்ப்பாரோ அப்பதான் இவருக்கு நாம் சிகிச்சை அளிக்க முடியும், அது வரைக்கும் இவருடைய உடலை எங்களால் தொட முடியாது என்று விட்டு விட்டார்கள். நான்கு நாள் ஆனதாம். நான்காவது நாள் காலையில அவருடைய வீட்டுக்கு ஒரு டெலிபோன் வந்தது, என்ன, உன் மனைவி இறந்து விட்டார்கள், நீ வந்து சடலத்தை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார்களாம். அவருடைய குடும்பத்தினர் அப்படிப்பட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கதறி அழுதிருக்கிறார்கள். உடனே அவருடைய புருஷன், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மருத்துவமனைக்கு ஓடி அந்த சடலத்தை சுற்றி நின்றபடி கதறி கதறி அழுதார்களாம். அங்குள்ள டாக்டர்கள் எல்லாம் அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள், என்ன செய்வது, அவருக்கு நாங்கள் சிகிச்சை ஆரம்பிப்பதற்கு மட்டுமே அந்த அம்மா இறந்து போய்விட்டார்கள், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆகவே பணத்தை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்ன போது அவர்கள் உள்ளத்தில் ஒரு வைராக்கியம், இப்படிப்பட்ட ஒரு இனத்திலிருந்து நாங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், எங்கள் உறவினர்கள் எல்லாம் எங்களை பார்த்து எவ்வளவு மட்டரகமாய் கீழ்த்தரமாய் பேசினார்கள், அப்படின்றால் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தில் எங்களை தேவன் அனுமதிப்பாரா? இல்லை. அவர்கள் சொன்னார்களாம் மருத்துவரிடத்தில், டாக்டர், நாங்கள் இவருடைய சடலத்தை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போக மாட்டோம், இங்கிருந்து போவோம் என்றால் இவரை உயிரோடு தான் நாங்கள் கொண்டு போவோமே தவிர பிணத்தை கொண்டு போக மாட்டோம் என்று சொன்ன போது அது மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம் போல தெரிந்திருக்கிறது. அவர்கள் சொன்னார்களாம், பாருங்கள், கடவுள் வந்து அற்புதம் செய்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை, அதுக்காக இந்த 20வது நூற்றாண்டு காலத்துல கூட செத்து போனவனுக்கு கடவுள் எழுப்புவார் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பா என்று சொன்னால் அது என்னமோ எங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிறது, ஆனாலும் நீங்க குடும்பத்தில் ஒருத்தர் இழந்திருக்கிறதுனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறதுனால இது நாங்க கொஞ்சம் பொறுமையா கேட்க வேண்டியதா இருக்கிறது, ஆனாலும் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த சடலத்தை கொண்டு போங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இல்லை, எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார், செத்து நான்கு நாளாய் நாற்றம் எடுக்கிற ஒரு பிணத்தை அவர் உயிரோடு எழுப்பினவர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ இவர் செத்து இப்ப 2 மணி நேரம் தான் ஆயிருக்கிறது, இவரை உயிரோடு எழுப்புவார் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அவருடைய வீட்டார், சிங்கப்பூரில் இருக்கிற சில கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாரும் கதறி அழுதார்களாம். ஆண்டவரே, அனுப்பியும் திரும்ப இவருடைய உயிரை, அனுப்பியவருடைய உயிரை, இப்படியே அவர்கள் கதறி அழுது ஜபித்த அந்த சமயம் என் அன்பான சகோதரனை சகோதரியே, அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. அந்த சகோதரி கண்கள் திறக்க ஆரம்பித்து விட்டார். எல்லோரும் கூச்சல் போட்டார்கள், எல்லோரும் ஆச்சரியம், டாக்டர்கள்லாம் தங்களை அவர்களை கிள்ளி பார்த்து கொண்டார்களாம். நாங்க கனவு காண்கிறோமா அல்லது உண்மையில தான் நடக்கிறதா, இல்ல உண்மையிலே இவர் செத்து போனார் என்று சொன்னமே அது உண்மைதானா என்று இப்படிப்பட்ட குழப்பத்துல அந்த டாக்டர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த சகோதரி எழுந்தவுடன் என்ன சொன்னார்களாம் தெரியுமா, எங்கே ஆண்டவர், எங்கே இயேசு, இங்க நின்று கொண்டிருந்தார், எங்கே அவர், இதான் அவர் எழுந்தவுடன் சொன்ன பதில். அப்ப நடந்தது என்ன, அதை அந்த சகோதரி ரொம்ப அழகாய் விவரித்தார்கள், அது உங்களிடத்துல சொல்லுகிறேன், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவர் உடல் இந்த உயிர் பிரிந்த போது அவருடைய ஆத்மா என்ன உணர்ந்ததாம், அவருடைய ஆத்மா ஒரு கடுகு விதை போல பரலோக வாசலிலே நின்று கொண்டிருந்ததாம். வானத்துக்கும் பூமிக்கும் அளவிட முடியாத உயரத்திற்கு இயேசு பற்றி எரிகிற ஜுவாலையை போல, அக்கினிமயமான நாவுகளைப் போல பரலோக வாசலில் இயேசு நின்று கொண்டிருந்தாராம். ஆம் என்பானவர்களே, இதைதான் திருவெளிப்பாட்டின் புஸ்தகம் சொல்லுகிறது. அவர் கண்கள் பற்றி எரிகிற ஜுவாலை போல இருந்தது, மகா பிரகாசமான அக்கினி மதில்களைப் போல அவர் இருந்தார் என்று அதைத்தான் அந்த சகோதரி சொன்னார்கள். திருவெளிப்பாட்டு புஸ்தகத்தில் இப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அழுதபடி இந்த வார்த்தை இந்த சாட்சி சொன்னார்கள், நான் செத்து போயிருக்கிறேன், ஆனா என் ஆத்மா நன்றாய் என் சடலத்தை பார்க்கிறது, நான் பரலோக வாசலில் கடுகு விதை அளவுக்கு இருக்கிறேன், வானத்துக்கு பூமிக்கு எட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் என் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். பற்றி எரிகிற அக்கினை போல இருக்கிறார். அவர் கரத்தில் இந்த கடுகு விதை போல இருக்கிற இந்த சகோதரின் ஆத்மாவை எடுத்து அதை பூமியின் மேல் வைத்தாராம். அவர் சொன்னாராம், மகளே, என் சபையில விசுவாசத்தை உணர்த்து. இன்று முதல் என் ஜனம்தான் உன் ஜனம். நீ எனக்கு சாட்சியாரு. ஆகவே உன்னை நான் திரும்பி அனுப்புகிறேன், போ உலகத்துக்கு என்றாராம். உடனே அவர்கள் கண்கள் திறந்தார்களாம். அல்லேலூயா! என் அன்பான சகோதரியே, சகோதரனே, உன் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறவர். தளர்ந்து போகாதே. என்ன நடந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, நீ நினைத்ததே தலைக்களாய் மாறினாலும் கூட சரி, இன்பம் என்று நினைத்தது கசப்பாய் மாறினாலும் சரி, கலங்காதே. நம் தேவன் அதிசயங்களை செய்வார். எத்தனையோ சம்பவங்கள் உன் வாழ்க்கை ஈடேறாது, நீ நினைத்தது நடக்காது, உனக்கு இனிமேல் வெளிச்சமே வராது என்றெல்லாம் சொல்லலாம். பயப்படாதே. நீதியின் சூரியன் நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இந்த உலகத்திற்கு ஒளியாக தேவன் ஏன் மனிதனாய் வந்தாராம்? எந்த மனிதனையும் பிரகாசிக்க வைக்கத்தான். அல்லேலூயா! எந்த மனிதனையும், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தாராம். ஆம், இன்னைக்கு சிங்கப்பூர்ல அந்த சகோதரியும் அவருடைய கணவன் அவருடைய வீட்டார் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் சிங்கப்பூரில் இருக்கிற அநேகருக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் எல்லோரும் அந்த சகோதரி கண்டு ஆச்சரியப்படத்தான் செய்கிறார்கள். நான் அந்த கூட்டத்தை முடித்து திரும்பி வரும்போது கூட ஒரு திரளான கூட்டத்தில் அந்த சகோதரி இந்த சாட்சியை திரும்பவும் சொன்னார்கள். இயர் ஆஃப்டர் மை பீப்புள் இஸ் இன் யுவர் பீப்புள், சோ ஐ எம் சென்டிங் பேக் டு தி வேர்ல்ட், பி மை விட்னஸ் இன் சர்ச். அந்த தெளிவா சொல்லுகிறார்கள், நான் உன திரும்பி அனுப்புவேன், நீ என் சபையில சாட்சியாரு, என் நாமத்தில் வைராக்கியமாயிரு, நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன், போ திரும்பி என்றாராம். ஆமன் தானவர்களே, என் ஜனம்தான் இனிமேல் உன் ஜனம். இப்படித்தான் நாம வாழணும். உங்களுக்கு நமக்கு என்று உறவினர்கள் பலர் பிறந்திருக்கலாம், ஆனா அவர்களெல்லாம் நம்முடைய உறவினர்கள் அல்ல. எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு அறிமுகம் ஆகிறாரோ அவர்கள் தான் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம். இதைதான் நம் ஆண்டவர் இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் விருப்பத்தை செய்கிறவன் எல்லோரும் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருப்பார்கள் என்று சொல்லி. ஆம் அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவ மக்களாய் மாறும்போது நம்முடைய இருளெல்லாம் மறைந்து விடுகிறது. நம்மிடத்துல நம்மை பற்றி தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஜாதி வித்தியாசம் இருக்கலாம், மொழி வித்தியாசம் இருக்கலாம், பணக்காரர்கள் ஏழை என்ற நிலை இருக்கலாம், பல விதமான பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். இந்த இருளெல்லாம் நம்ம விட்டு அகந்து விடுகிறது. நாம் ஒளியின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். அந்த ஒளிக்கு சாட்சி கொடுக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே என் அன்பான சகோதரிய சகோதரனே, சோதனை வரும்போது, துக்கங்கள் சூழும் போது, துன்பங்கள் வரும்போது, கண்ணீர் சூழும் போது, கவலைகள் வரும்போது தளர்ந்து போகாதே. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதும் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார்.
நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. அந்த உலகத்துக்கு ஒளி நீங்கள் என்றார் இயேசு. நானே உலகின் ஒளி என்றார் இயேசு.
கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 8:12 வாசித்து பாருங்கள். யோவான் 8:12 பைபிள் இப்படி சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் உயிருள்ள ஒளியை கண்டடைவார்கள் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் நித்தியமானவர், அவர் மாறாதவர், அவருக்கு ஆதியும் அந்தமும் அவர்தான், ஆரம்பமும் முடிவும் அவர்தான். அவர் ஒருவரே சாவாமை உள்ளவரும், காணக்கூடாத தூரத்தில் இருக்கிறவரும், சேரக்கூடாத ஒளியில் வாழ்கிறவருமாய் அவர் இருக்கிறார் என்று ஒன்று திமோத்தேயு 6:16 சொல்லுகிறது.
அப்படிப்பட்ட ஒரு கடவுள், எந்த ஒரு மனிதனாலும் அவரை போய் எட்டி பிடித்து விட முடியாது, அவரை கண்டுபிடிக்கவே முடியாது.
அவர் தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய அந்த கடவுளை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதோ அப்படிப்பட்ட கடவுள், நீதி உள்ளவர், என்றைக்கும் நித்தியமானவர், நம்மை அன்பு செய்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை காக்கிறவர், நம்மை சுமக்கிறவர், இதோ நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்றெல்லாம் பரிசுத்த திருமறையிலிருந்து நாம் அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம்.
அந்த கடவுள் தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகத்திலே தன்னை அவர் வெளிப்படுத்தினார்.
எபிரேயர் 1:2 படித்து பாருங்கள். முற்காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் வழியாக பேசிக் கொண்டு வந்த கடவுள் இந்த இறுதி காலத்திலே தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக தன்னை வெளிப்படுத்தினார். இவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. ஆம், தீர்க்கதரிசிகள் வழியாக பேசிக் கொண்டு வந்தார் கடவுள், ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தன்னை வெளிப்படுத்தி விட்டார் கடவுள். இதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட திட்டவட்டமாக திருமறையிலே போதித்திருப்பதை நாம் காணலாம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில என்ன மறைந்திருக்கிறது?
யோவான் 5:37 வாசித்து பாருங்கள். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை என்று சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய சத்தத்தை ஒரு காலம் யாரும் கேட்டதில்லையாம், அவருடைய ரூபத்தை யாரும் கண்டதில்லையாம். அப்படின்றால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அநேக தீர்க்கதரிசிகளோடு கடவுள் பேசினார் என்றெல்லாம் திருமறையில படிக்கிறோமே, அது யாரை கொண்டு பேசியிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் அவர் பேசியிருக்கிறார். இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டதும் இல்லை, அவருடைய ரூபத்தை நீங்கள் கண்டதும் இல்லை என்று சொல்லிவிட்டார். இதுதான் உண்மை. என் அன்பான சகோதரனை சகோதரியே, மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு கடவுளுடைய மகிமையை ஒரு காலம் கண்டுபிடிக்க முடியாது, அவருடைய குரலை அவனால் உணர்ந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வழியாக தான் நம் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தில எல்லா மனிதர்கள் மத்தியிலும் அவர் பேசி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு சொன்னார், பேசுவது நீங்கள் அல்ல, என் தந்தையின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி. ஆமீன் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மிடத்துல பேசுகிறவர். ஆகவே இதோ திருக்குறளில ஒரு வார்த்தை உண்டு, எப்பொருள் யார் யார் வாய் சொல் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி, யார் யார் வாயில என்னென்ன வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்தாலும் அந்த வார்த்தைகளில மெய்ப்பொருளை அறிகிற அறிவு என்பது இருக்கிறதே, அதான் முக்கியமான ஒரு அறிவு. அந்த மெய்ப்பொருளை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆக இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என் அன்பான சகோதரனை சகோதரியே, என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் உயிருள்ள ஒளியை கண்டடைவார்கள் என்று சொன்னார். என்னை பின்பற்றுகிறவன் இருளில நடவாமல் உயிருள்ள ஒளியை கண்டிருப்பான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பெரிய போதனைகள் எல்லாம் நாம் ஏன் கேட்கிறோம் தெரியுமா? நம்முடைய நடத்தை வெளிச்சத்தை சார்ந்த ஒரு நடத்தையா இருக்க வேண்டும். நாம் இருளில நடக்கக்கூடியவர்களாக ஒரு காலம் இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்மிடத்துல பாவ இருள் இருக்க முடியாது, நம்முடைய உள்ளத்துல இருள் இருக்க முடியாது, நம்முடைய சிந்தனையில இருள் இருக்க முடியாது, நம்முடைய பேச்சில இருள் இருக்க முடியாது, நம்முடைய நடத்தையில இருள் இருக்க முடியாது, எல்லாம் வெளிச்சமா இருக்கும். இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன, எவ்வளவு போதனைகளை நாம் கேட்டாலும் இன்னும் எத்தனையோ பேர் தன்னுடைய உள்ளத்துல இருளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நடத்தையில, அவர்களுடைய திட்டங்களில, அவர்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் இருள் சூழ்ந்திருப்பதை, இருள் மறைந்திருப்பதை தம்முடைய சொந்த குடும்ப அனுபவத்திலிருந்து கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அது ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அர்த்தமாகாது. இதை நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அருமையான தெய்வ ஜனங்களே, ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 5:14, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். பாருங்கள், யோவான் 8:12 அவர் என்ன சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஆனால் மத்தேயு 5:14 என்ன சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். அவர் ஒருவர் தான் ஒளி,
ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி. அப்ப நாம் எப்படி ஒளியாகிறோம்? அது ரொம்ப முக்கியமானது. நாம் இருளாய் வாழ்ந்தவர்கள் அல்லவா, ஒரு காலத்தில் இருளான வழியில நடந்தவர்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி. அப்ப நம்ம எப்படி அவர் ஒளியாக மாற்றுகிறாராம், அது ஏன் எப்படி நிறைவேறுகிறது என்று நாம் பார்க்கும் போது பைபிள் சொல்லுகிறது, யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பாருங்க, இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிற தேவன் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தாராம்? அவரை விசுவாசிக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. என் அருமையான சகோதரி சகோதரனே, நீ எப்படிப்பட்டவனா எப்படிப்பட்டவளா இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவ இருள் உன்னிடத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு ஊதாரித்தனமான இருள் உன்னிடத்தில் இருக்கலாம், கடவுளை விட்டு நீ வெகு தூரத்தில் பிரிந்து போயிருக்கலாம், அவருடைய வழியிலே நீ ஒருவேளை நடக்காதவனாய் நடக்காதவளா இருந்திருக்கலாம், உன்னிடத்துல பாவமே இருளாய் ஒருவேளை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்கள், இந்த உலகத்திற்கு ஒளியாக தேவன் இந்த உலகத்திற்கு அவர் ஏன் வந்தாராம், அவர் யாரையும் பிரகாசிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அவரை நம்புகிற எல்லாரையும் பிரகாசிக்க வைக்கவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தாராம். அப்படி என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் அவரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், இப்போது இந்த பூமிக்கு சூரியன் ஒளியாக இருக்கிறது. அந்த சூரிய ஒளிதான் உலகத்தின் எல்லா பகுதிகளையும் பிரகாசிக்க வைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சூரியன் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த சூரியனை பிரகாசமாக்கினவர் எப்படிப்பட்ட ஒளியா இருப்பார் என்று எண்ணி பாருங்கள். கடவுளுடைய ஒளியை அப்படித்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதோடு மாத்திரமல்ல, பகலில் சூரியன் இருக்கிறது, இரவில் நிலவு இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த நிலவு கூட இந்த பூமிக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதான் தெரியுமா? சூரியனுடைய ஒளியை நிலவு பெற்று அது வெளிச்சமாக இந்த பூமிக்கு பிரதிபலிக்கிறது. வெளிச்சத்தை கொடுக்கிற உரிமை நிலவுக்கு இல்லை, சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற உரிமைதான் நிலவுக்கு உண்டு. அதுபோலத்தான் நாம் எல்லோரும் நிலவை போன்றவர்கள், இருளா இருக்கிறவர்கள். நான் ஒளி கொடுக்க முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்தனும் அந்த நீதியின் சூரியனுடைய ஒளி நம்முடைய வாழ்க்கையில படும்போது நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக மாறிவிடுகிறோம். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். என் அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு மனிதனால் ஒரு மனிதனை வெளிச்சமாக மாற்ற முடியாது, ஆனால் மனிதனை வெளிச்சமாக மாற்றுகிற உரிமை கடவுள் ஒருவருக்குத்தான் உண்டு. இதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து செய்கிறார். சில நேரத்துல கடவுள் ஒளியா இருக்கிறார் என்பதை நாம் நம்பாமல் அவரை பின்பற்றினவர்கள் எல்லாம் ஒளியா இருக்கிறார்கள் என்றெல்லாம் சில நேரத்துல நாம் நம்பி விடுவது உண்டு. இதோ யோவான் ஸ்நானன் ஸ்நாபக அருளப்பரை பற்றி இங்கே பைபிள் என்ன சொல்லுகிறது? யோவான் 1:8, அவர் அந்த ஒளி அல்ல. பாருங்கள், ஸ்நாபக அருளப்பரை பற்றி யோவான் ஸ்நானனை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவர் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவே அவர் வந்திருந்தார். பாருங்க, ஜனங்கள் எல்லாம் அவரைத்தான் ஒளி என்று எண்ணிக்கொண்டார்களா? இரவிலே சூரியன் நிலவுதான் பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கிறது என்று எண்ணிக்கொள்வது போல நிலவு இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுப்பதில்லை. சூரியனுடைய வெளிச்சம் நிலவிலே படுகிறபடியினால் தான் நிலவு இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதுபோலத்தான் அநேக போதகமார்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், புனிதர்கள் எல்லாம் கூட அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொடுக்கவில்லை. கடவுளுடைய பிரகாசம் ஒளி அவர்கள் மேல் பட்டதனால் அவர்கள் மனிதர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுகளாக, வழிகாட்டிகளாக, ஆலோசனைகளை நடத்துகிறவர்களாக அவர்கள் மாறினார்கள். சூரியனுடைய ஒளி இந்த பூமியின் மேல் வந்து விடுவது எப்படி பிரகாசமா இருக்கிறதோ அதே போல சூரிய ஒளி நிலவில் படும்போது நிலவு பிரகாசம் அடைகிறது. ஆனால் இந்த நிலவுக்கும் சூரியனுக்கும் மத்தியில உலகம் குறுக்கிடும் என்று சொன்னால் நிலவின் மேல் பட வேண்டிய அந்த ஒளி இந்த பூமியின் மேல் பட்டு விடுகிறபடினால் நிலவு இருளாய் மாறிவிடுகிறது. அன்றைக்குத்தான் பூமியில் எல்லாரும் அன்னைக்கு அமாவாசை என்று சொல்லுவார்கள். நிலா வராத நாளுக்கு அமாவாசைன்னு பேர் வைக்கிறார்கள். பாருங்கள், அப்போ அமாவாசை எப்படி வருகிறது? இந்த சூரியனுடைய ஒளி நிலவிலே படும் அந்த வேளையில இந்த ரெண்டுக்கு மத்தியில் எப்போது உலகம் குறுக்கிடுகிறதோ அப்பொழுது நிலாவுக்கு அமாவாசை வந்து விட்டது. அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில உலக ஆசைகள் குறிக்கிடுகிறதோ, எப்பொழுது இந்த உலக அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில மேலோங்குகிறதோ, அப்பொழுது நாம் எல்லாம் அமாவாசையாக மாறிவிடுவோம், இருளாய் போய்விடுவோம். என் அன்பான சகோதரியே, சகோதரனே, இருளாயிருந்த நம்மை எல்லாம் பிரகாசிக்க வைக்கத்தான் அந்த பரலோகத்தின் ஒளியாகிய கடவுள் இந்த உலகத்திற்கு மனு உருவெடுத்து இறங்கி வந்தார். அதை தான் இன்றிரவு இந்த சத்திய போதனையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு பாருங்கள், இந்த உலகத்துல எல்லா மார்க்கத்தினரும் ஒளியை வணங்குவதற்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். எந்த மார்க்கத்தினரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, தீபத்தை வணங்குவதற்கு ஒரு அடையாளமாக வைத்திருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் மெழுகுத்திரி கொளித்து வைக்கிறார்கள், மற்ற கீழே நாட்டு இந்து மக்கள் எல்லாம் நெருப்பை கொளித்து வைத்து வணங்குவார்கள். மற்ற சமயத்தினர் கூட ஏதோ ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டுத்தான் அவர்கள் ஜபம் செய்வதற்காக தியானம் செய்வதற்காக என்றெல்லாம் ஒளியைதான் ஒரு அடையாளமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், பின்பற்றுகிறார்கள். இந்த பழக்கம் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களிலும் பரவிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு யூதர்கள் தான் காரணம். யூதர்கள் தங்களுடைய வழிபாட்டிற்கு தீபத்தை, விளக்கை ஒரு அடையாளமாக பின்பற்றினார்கள். அந்த யூதர்கள் வழிபாட்டிற்கு விளக்கை, ஒளியை ஒரு அடையாளமாக பின்பற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதுதான் கடவுள் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின இடத்திலிருந்து ஆரம்பமாகிறது. யாத்திராகமம் 3:6 படித்து பாருங்கள். முதலாவதாக கடவுள் மோயிசனுக்கு ஒரு மலையில தரிசனம் கொடுக்கிறார். மீதியா நாட்டில் எத்ரோ என்று அழைக்கப்படுகிற தன் மாமனாருக்கு சொந்தமான ஆடுகளை மோயிசன் மேய்த்து கொண்டிருந்த போது, இதோ அந்த மலையின் உச்சியில ஒரு பச்சை செடி பற்றி எரிகிறது. அந்த செடி எரிந்து விடவில்லை, மாறாக அந்த செடிக்கு மேல நெருப்பு மிகுந்த உக்கிரத்தோடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதோ மோயிசன் அதை உற்று பார்க்கிறார். அந்த நெருப்புக்கு பின்னால் ஒரு குரல் கேட்கிறது, மோயிசா மோயிசா என்று. முதலாவதாக கடவுள் மோயிசனுக்கு தன்னை வெளிப்படுத்தின இடம் இதுதான். அந்த மலையின் உச்சியில பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பில் இருந்து கடவுள் பேசுகிறார். என் அன்பான சகோதரனை, சகோதரிகளே, இதுதான் பின்னாலில யூத மக்கள் உலகத்தில எந்த பகுதிக்கு சென்றாலும் ஒரு மலை உச்சியில போய் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அதை தெய்வமாக வழிபடுகிற அடையாளத்தை இப்படித்தான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவையும் இலங்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கெல்லாம் தீபங்களை ஏற்றி வைத்து விட்டு ஒளியை தெய்வமாக வழிபடுகிற ஒரு பழக்கம் உண்டல்லவா? இந்த பழக்கம் இந்தியாவிலும் இலங்கையிலும் மற்ற நாடுகளிலும் எப்படி பரவிருக்கிறது? யூதர்கள் அங்க அந்த நாடுகளுக்கு வந்தபோது அவர்கள் இதை ஒரு கலாச்சாரமாக மக்கள் மத்தியில பரப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பழக்கத்தை யூதர்கள் எங்கே கற்றுக்கொண்டார்கள்? இதோ சீனாய் மலையில கடவுள் முதலாவதாக தரிசனம் கொடுத்த அந்த இடத்திலிருந்து அவர்கள் கற்றிருப்பதை நாம் காணலாம். யாத்திராகமம் 19:18 படித்து பாருங்கள். யாத்திராகமம் 19:18, இஸ்ராயல் மக்கள் எல்லோரும் சீனாய் மலையின் கீழே வந்தபோது வானம் திறந்தது, வானத்திலிருந்து ஒரு அக்கினி அப்படியே பற்றி எரித்து கொண்டு மலையின் மேல் வந்து நிற்கிறது. அந்த அக்கினியிலிருந்து கடவுள் பேசுகிறார். இப்படித்தான் முதலாவதாக அந்த மக்கள் தேவனை ஒரு பிரசன்னமாக கண்டிருப்பதை இங்கிருந்து நாம் காணலாம். அதோடு மாத்திரமல்ல, யாத்திராகமம் 24:17-18 படித்து பாருங்கள். யாத்திராகம் 24:17-18 பைபிள் சொல்லுகிறது, சீனாய் மலையின் மீது மோயிசனை அழைத்த கடவுள் அவருக்கு 10 கட்டளை கொடுத்தார் அல்லவா? அந்த கட்டளை உலகம் முழுவதும்